ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் அகண்டம் சச்சிதானந்தம் அமாம் மனசகோச்சரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆஶ்ரயே பீஷ்ட சித்தயே. அப்போ அங்க சொன்னாரு, பிரசாந்த சித்தாய ஜிதேந்திரியாய பிரஹீன தோஷாய யதோக்த காரிணே குணான்விதாய அனுகதாய சர்வதா பிரதேயம் ஏதத்து சததம் முமுக்ஷவே அப்படின்னு யாருக்கு கொடுக்கணும், இந்த சாஸ்திரத்தை யாருக்கு உபதேசம் பண்ணணும் அப்படிங்கறத சொன்னாரு. விஷயம் அப்போ கிரமப்பிராப்தியா விஷயத்துக்கு வராரு. அனுபந்த சதுஷ்டயத்துல கிரமப்பிராப்தியா விஷயத்துக்கு வராரு. விஷயம்னா என்ன? விஷயோ ஜீவ பிரம்ம ஐக்கியம் சுத்த சைத்தன்யம் பிரமேயம் தத்ர ஏவ வேதாந்தானாம் தாத்பர்யாத். விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் விஷயம். ஜீவ பிரம்ம ஐக்கியம் எதை சொல்றீங்க? ஜீவ பிரம்ம ஐக்கியமா இருந்ததுதான் என்ன ஆகும்? அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். விஷயம் ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்லிட்டா போதும், அதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். ஆனா இங்க சுத்த சைத்தன்யம் அப்படிங்கறது விஷு ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்றத மாத்திரம் நம்ம சுத்த சைத்தன்யம்னு திருப்பி இன்னொரு வார்த்தையை கொண்டு வராரு. எதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஜீவ பிரம்ம ஐக்கியம்னா எப்படிப்பட்டது? ஜீவன் என்னது, பிரம்மம் என்னது அப்படிங்கிற விசாரத்தை பண்றோம். இந்த இடத்துல சுத்த சைத்தன்யம்ங்கிற வார்த்தையை சேர்க்க வேண்டிய அவசியமே இதுக்கு தான் வர்றது. என்ன விசிஷ்டாத்வைத்திகளோ இல்ல துவைத்திகளோ என்ன சொல்றாங்க? விசிஷ்டாத்வைத்திகளை போனீங்கன்னா ஜீவன் வந்து பிரம்மம் ஆகுது, பிரம்மத்தை அடையுது. சாயுஜ்யம் சாலோக்கியம் சாரூபியம் முதலிய அஞ்சு வகையான சமாதிய சொல்றாங்க அவங்க. சமாதினா மோட்ச நிலை. அவங்களுக்கு மோட்ச நிலை அஞ்சு வகைப்பட்டது. ஈஸ்வர சாட்சா்காரம் இந்த ஜென்மத்திலேயே உண்டாகும். அந்த அடையப்பட்ட ஈஸ்வர சாட்சா்காரத்தினால ஈஸ்வர வழிபடுறதுனால திருப்பி 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 ஈஸ்வரன் வழிபடுறதுனால அந்த பக்தியினால என்ன ஆறுது? அங்க பகவத்கீதையில சொன்ன மாதிரி மாம் ஏவ சரணம் பிரபத்யே அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி, என்னையே நீ அந்யதா சரணம் நாஸ்தி, வேற சரணமே இல்லை, அதனால என்னையே மாம் ஏவ சரணம் பிரபத்யே, நீ என்னையே சரணம் அடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்படிங்கறதுனால ஈஸ்வரனை பூஜை பண்றது. ஈஸ்வரனை பூஜை பண்ணினா என்ன அதோடைய பலன் அப்படின்னு கேட்டா, நீங்க அந்த வைகுண்ட லோகத்துக்கு போவீங்க. விஷ்ணுவை பூஜை பண்றதுனால வைகுண்ட லோகத்துக்கு போவீங்க. வைகுண்டத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா அஞ்சு வகையான சமாதி உண்டாகும், அஞ்சு வகையான மோட்சம். அதுதான் மோட்சம்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க. வைகுண்ட லோகத்துக்கு போறதுதான் மோட்சம். அதுக்கு ஈஸ்வர ஆராதனை ஒரு வழி அப்படின்னா தீர்த்தக்ஷேத்திரத்துக்கு போறது, தீர்த்தாடனம் செய்யறதுங்கிறது இன்னொரு வழி. அதனால்தான் 108 திவ்ய தேசங்கள்னு வச்சிருக்காங்க. இந்த 108 திவ்ய தேசம் அப்படிங்கிற கான்செப்டை குடிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய சைவ சித்தாந்தக்காரங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் இதே மாதிரி 108 திவ்ய தேசம் இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டாங்க. சைவ சித்தாந்தத்துல எத்தியப்பி இருந்ததுன்னா கூட 12 ஜோதிர்லிங்கம் துவாதசி ஜோதிர்லிங்கம் அப்படிங்கறது இருந்தா கூட இந்த மாதிரி 108 திவ்ய தேசம்ங்கிற ஒரு கிரமமானது இருந்தது இல்லை. இப்போ அதையும் கொண்டு வந்துட்டாங்க. அதே இதெல்லாம் வந்து ஒரு ஆதாரம், ஒரு ஒரு விஷயத்தை பிடிச்சு இன்னொரு விஷயம். அவங்க தேவிக்கு சக்தி பீடங்கள், 51 சக்தி பீடம் அப்படின்ட்டு. ஆனா அவங்க எல்லாம் இந்த சக்தி பீடத்தை போய் தர்சனம் பண்ணாலோ இல்ல இந்த ஜோதிர்லிங்கத்தை தர்சனம் பண்ணா சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான பலன் என்ன அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு மோட்சம் உண்டாகும்னு சொல்லி சொல்லியிருக்கு. 108 திவ்ய தேசத்துல கூட 106 நீங்க போக முடியும். 107 108 ரெண்டுமே மேலதான் இருக்கு, பார்க்கடலும் வைகுண்டமும். அதுவும் வரும், நீங்க போய் பார்க்க முடியாது. இங்க எல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் தான் அங்க போக முடியும். சரி, இது இருக்கு. அங்க போய் அஞ்சு வகையான சமாதி என்னது? ஐக்கியம்ங்கிறது அந்த இடத்துல வருது. அஞ்சு வகையான சமாதி. தூரத்துல இருந்து நீங்க பார்க்கலாம் பகவான் அங்க எங்கேயோ உட்கார்ந்துருக்காரு. நீங்க தூரத்தேன்னு பார்க்கலாம். அந்த நடு சீட்ல உட்கார்ந்துருக்கிற பகவான் அது தெரியும் உங்களுக்கு. அப்படிலாம் வருத்தப்பட வேண்டாம். நீங்க சிசிடிவி எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க, அந்த கேமரா டிவி வழியா பாத்துக்கலாம். நீங்க பகவான் எழுந்துக்கிறார், பகவான் உட்கார்றாரு, சாப்பிடுறாரு, எல்லாம் நீங்க பார்க்கலாம். இது தூரத்தேன்னு பார்க்கக்கூடிய முதல் வகை. ரெண்டாவது வகை விஐபி சீட்ல முன்னாடி போய் உட்காந்துக்கிறது. எல்லாத்துலயும் தாரதமியம் இருக்கு. விஐபி சீட்ல போய் முன்னாடி போய் உட்காந்துக்கிறது. மூணாவது வகை அவருக்கு சேவை பண்றது, சாபனம் வீசுறது, இந்த மாதிரி சேவை பண்றது. நாலாவது வகை அவருடைய ரூபத்தை தாரணம் பண்ணிட்டு, சங்கர்ஷ்ணர் முதலியவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அப்படி அவங்களோட ரூபம் என்ன அப்படின்னு கேட்டா விஷ்ணு மாதிரியே இருப்பாங்க. அவங்களுக்கும் நாலு கை இருக்கும், அவங்களும் விஷ்ணு மாதிரி அலங்கார பூஷணங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அப்போ அவரை மாதிரியே ரூபம் அடையிறது, சாரூபியம். இன்னொன்னு அஞ்சாவது வகைன்னு சொல்லி சொல்றது என்ன அப்படின்னா, விஷ்ணுவுடைய உடம்புலயே ஒரு கிருமியாவோ ஏதாவது ஒன்று இருக்கலாம், அவருடைய ஆபரணமாவோ இல்ல அவருடைய வயத்துல ஒரு பூச்சியாவோ நீங்க இருக்கலாம். இது அஞ்சாவது வகை. இப்படி அஞ்சு வகையான மோட்சத்தை அவங்க ஒத்துக்கிறாங்க. தூரத்துல இருந்து பாக்குறது, பக்கத்துல இருந்து பாக்குறது, அவருக்கு சேவா பண்றது, அவருடைய ரூபத்தை அடைஞ்சிருக்கிறது, அவர் உடம்புலயே ஒரு பாகமா ஒரு ஒரு விஷயமா நிக்கிறது. இப்படிப்பட்ட இந்த விஷயத்தான் சொல்றீங்களா நீங்க? ஏன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம், இந்த ஜீவனானது அந்த பிரம்மத்தோட சேர்றது அப்படின்ட்டு, இப்படி இல்ல அப்படிங்கறத நிராகரிக்கிறதுக்கு சுத்த சைத்தன்யம் அப்படிங்கிறாரு. ஜீவனும் பிரம்மமும் ஐக்கியம் ஆறுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஐக்கியம் எந்த நிலையில அப்படின்னு சொல்லி சொன்னா, சுத்த சைத்தன்யமான நிலையில எம்பாடிட் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட வரையறுக்கப்பட்ட உருவகங்கள்ல இல்ல. நம்மளுடைய இந்த ஜீவன் சொல்லப்படுறது ஜீவ பிராணதாரணே, பிராணனை தரிப்பதில் அப்படிங்கிற அர்த்தம். ஜீவ அப்படிங்கிற தாத்து, அதுக்கு அர்த்தம் என்னது? பிராணதாரணே, பிராணனை தரிப்பதில் அப்படிங்கிற அர்த்தத்துல ஜீவன் அப்படிங்கிற சப்தமானது பிரயோகப்படுறது. எதுக்கு உனக்கு பிராணன் இருக்கோ அதுக்கு பேரு ஜீவன். அந்த ஜீவனானது இந்த சரீரம், சரீரத்துல வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஜீவ ஆத்மா, ஜீவன் சொல்றது அந்த ஆத்மாவை, ஜீவ ஆத்மா அப்படிங்கறத சொல்றது. பிரம்மன்னு சொல்லி சொல்றது பரம ஆத்மா, ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த ஈஸ்வரனும் ஜீவனும் சேர்றதா அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த சேர்றதான நிலை இருந்ததுன்னா பிரிஞ்சது சேர்ந்ததுன்னா சேர்ந்தது பிரியும். இப்படி ஒரு நிலை இருக்கு இல்ல. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, பிரிஞ்சது அப்படிங்கிறது தான் கர்மம், அது ஒன்னா இருக்கிறது தான் வந்து இயல்பு, பிரிஞ்சதுங்கிறது கர்மம், அந்த கர்மமானது அனித்தியமா இருக்கு, அது திருப்பி வந்து சேருது அப்படின்னா சேர்ந்தது திருப்பி பிரியாதுங்கிறதுக்கு என்ன என்ன ஒரு நிச்சயம் இருக்கு? சேர்ந்தது திருப்பியும் பிரியாதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? இந்த மாதிரி குழப்பம் எல்லாம் இருக்கு. அதனால இந்த குழப்பத்தெல்லாம் தீக்கிறதுக்கு அந்த ஜீவனுக்கு ஆதாரமா இருக்கிறது எதுவோ, அந்த ஈஸ்வரனுக்கு ஆதாரமா இருக்கிறது எதுவோ, அந்த ஆதாரத்தை அடையிறது தான் இங்க விஷயம். அந்த ஆதாரத்தை குறிச்ச விசாரம் தான் இங்க விஷயம். ஜீவன்கிறது என்னது, ஈஸ்வரன் அப்படிங்கிறது என்னது? ஜீவன்கிறது அவித்யா உபகிட்ட சைத்தன்யம் இல்ல அவித்யாவச்சின்ன சைத்தன்யம்னு சொல்லுவான். இது அத்வைத்த அத்வைத்த விசாரத்துல, அத்வைத்த வழியில நம்ம சொல்ற விஷயம். ஜீவன்னா என்னது? அவித்யா அவச்சின்ன சைத்தன்யம். அவித்யா அவச்சின்னம், அவச்சின்னம்னா கூடிய அப்படின்னு அர்த்தம். அவித்யா கூடிய சைத்தன்யம் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்றது மாயா அவச்சின்ன சைத்தன்யம். சொல்றதுக்கு என்னவோ, இது இது அவித்தியினால வரையறுக்கப்பட்டது, அது மாயினால வரையறுக்கப்பட்டது அப்படின்னு இந்த மாதிரியான பேதமானது இருந்தாலும் கூட, மாயி அவித்தே அப்படிங்கிறது ரெண்டு வேறு விஷயம் இல்ல, ஒரே விஷயத்தோட ரெண்டு வேறு நிலைகள்னு எடுத்துக்கலாம். என்ன மேக்சிமம் அவ்வளவு தூரம் தான் போக முடியணுமோ, ஒரே விஷயத்தோட ரெண்டு வேறு நிலைகள். சுத்த சத்துவ பிரதானமா இருக்கிறது மாயை, சுத்த சத்துவம் சத்துவ ரஜோ தமோ குணங்கள்ல சத்துவ குணங்கள் ஓங்கி இருக்கிறதா இருக்கிறது. சுத்த சத்துவம்னு சொல்லி சொல்லும் போது சத்துவம் முழுமையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி எடுக்க முடியாது. 100% பியூர் அப்படின்னு அப்படின்லாம் சொல்ல முடியாது. 100% பியூர் நம்ம ஊர்ல இருக்கிற நெய் தான் கிடைக்கும் நமக்கு. யூபியில கிடைக்கிற நெய் எப்படி நெய்? சுத்த காய்கா கீ, காய்கா சுத்த கீன்னு எழுத மாட்டான். மாடுடைய மாட்டினுடைய பசுமாட்டினுடைய தூய்மையான நெய் அப்படின்னு எழுத மாட்டான், தூய்மையான மாட்டினுடைய நெய் அப்படின்னு எழுதுவான். அப்போ நம்ம ஊர்ல நெய் தான் அந்த மாதிரி கிடைக்கும், சுத்தமா உங்களுக்கு எங்கேயுமே சுத்த சத்துவம் கிடைக்காது. சத்துவம் ரஜஸ்தமோஸ் அப்படின்ற குணமானது ஏற்றத்தாழ்வு இருக்கலாமே தவிர முழுமையா எங்கேயுமே இருக்க முடியாது, ஒரே குணமா. அப்படி சத்துவமானது ஓங்கி இருக்கிற நிலைக்கு பேரு மாயா, ரஜசானது ஓங்கி அவித்யானது ஓங்கி சத்துவம் கொஞ்சம் அடங்கி இருக்கிற நிலைக்கு பேரு அவித்யா. இப்படின்னு பேதத்தை பார்க்கலாம், அவ்வளவுதான், அதுவும் மேக்சிமம். ஏன்னா இப்போ ரெண்டுத்துக்கும் பேதம் இல்ல, அவித்யாவுக்கும் மாயாவுக்கும் பேதம் இல்லைன்னு சொல்லியாச்சு. பேதத்தை ஒத்துண்டா கூட பேதமானது விஷயத்துல இல்ல, விஷயத்தினுடைய இருப்புல அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. ஆனா உண்மையா சித்தாந்தம் நிலையிலிருந்து பார்க்கும் போது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, இதெல்லாம் ஒருத்தரத்தும் ஒரு மாதிரி ஒத்துக்கிற விஷயத்தை சொல்றது. இதெல்லாம் ஒவ்வொரு பிரக்ரியா, வேதாந்தத்துல ஒருத்தரத்தரும் ஒரு பிரக்ரியா சொல்றேன். எல்லா பிரக்ரியாவையும் நான் இதுல கொண்டு வரேன். கூடுமான மட்டும் எத்தனை பிரக்ரியா, எத்தனை பிரக்ரியானா வகைகள், எத்தனை வகைகள் இந்த வேதாந்த விசாரத்துல நடக்கிறதோ அத்தனையும் கொண்டு வர பாக்குறேன். மூணாவது இதுதான் சித்தாந்தமா எடுத்துக்க முடியும். என்னன்னா மாயையும் அவித்தியும் வேற வேற இல்ல, அந்த மாயையோ இல்ல அவித்தையோ என்ன சொன்னீங்கனாலோ அது அந்த ஒரு ஜீவனோடது, அந்த ஒரு ஜீவனுடைய கற்பனையினாலதான் இந்த ஜெகத்தே சிருஷ்டி ஆயிருக்கு. அந்த ஜீவனுக்கு எப்ப அந்த கற்பனையானது போகிறதோ இந்த ஜெகத்தானது அவரோடைய போய் அடங்கிடும். இது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, அது எப்படி ஒரு ஜீவன் இத்தனை சிருஷ்டிய பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய கனவுல நாம பண்ற சிருஷ்டி. கனவுலகத்துல பல விஷயத்த பாக்குறோம். கனவுலகத்துல அதிகாரியா இருக்கிறதும் நாம, வாத்தியாரா இருக்கிறதும் நாம, சிஷ்யனா இருக்கிறதும் நாம, இப்படி எல்லா நிலையிலையும், பெரிய நிலையிலிருந்து சின்ன நிலையில வரைக்கும் எல்லாமே நாமளாவே இருக்கும். அந்த கனவு காண்றவர் கனவுல இருந்து விழுத்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆறுது, கனவு அவரோடய முடிஞ்சு போயிருது. அந்த மாதிரியா நம்மளுடைய அறியாமையானது இந்த சிருஷ்டியை உண்டு பண்ணிருக்கு, அந்த சிருஷ்டியானது நம்மளுடைய அறியாமையோடையே முடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணுத்தையும் பார்ப்போம். அப்போ அந்த சுத்த சைத்தன்யமானது என்ன அப்படின்னு கேட்டா, அதுதான் பிரம்மம்னு சொல்றது. அந்த பிரம்மமானது என்னது இங்க, அதுதான் பிரமேயம். பிரமேயம்னா விஷயம் அப்படின்னு அர்த்தம். பிரமேயம்னா என்ன, அறிபடு பொருள். அதுதான் விஷயம் இங்க. சரி, ஏன் அதை எதுக்கு நீங்க இங்க பேசணும், அதை எதுக்கு நீங்க பிரமேயமா எடுத்துக்கணும், ஈஸ்வரனை பத்தி பேசலாமே, நல்ல விஷயம் இல்ல அப்படின்னீங்கன்னா, அதுக்கு சொல்றாரு, தத்ர ஏவ வேதாந்தானம் தாற்பர்யாது. அது எதுக்கு நான் விஷயமா கொண்டு வரணும் அப்படின்னா, அதுலத்தான், அந்த விஷயத்துலத்தான் எல்லா வகையான வேதாந்த வாக்கியமும் தாற்பயத்தை உடையதா இருக்கு. அதை சொல்றதுக்குத்தான் வேதாந்த வாக்கியமே இருக்கு. அதை சொல்றதுல நிரூபி, அதை நிலைப்பட்டதாதான் வேதாந்த வாக்கியமானது இருக்கு. அதனால சரி, இப்போ அதிகாரி என்னன்னு பார்த்தாச்சு, விஷயம் என்னன்னு பார்த்தாச்சு, அடுத்தது கிரமமா சம்பந்தம் என்னன்னு சொல்லி சொல்றாரு. சம்பந்தஸ்து த்வைக்க பிரமேயஸ்ய தத் பிரதிபாதிக தத் பிரதிபாதக உபனிஷத் பிரமாணஸ்ய ச போத்ய போதக பாவக. சம்பந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, சம்பந்தம் பல நிலையில இருக்க முடியும். எனக்கும் இந்த கிரந்தத்துக்கும், இந்த கிரந்தத்தும் கிரந்தத்துக்கும், இந்த கிரந்தம் இந்த புஸ்தகம், இந்த புஸ்தகத்துக்கும் புஸ்தகம் சொல்ற விஷயத்துக்கும், அந்த விஷயத்துக்கும் விஷயத்தோட தத்துவத்துக்கும், அந்த தத்துவத்துக்கும் இந்த புஸ்தகத்துக்கும், அந்த தத்துவத்துக்கும் எனக்கும்னு பல வகையான நிலையில சம்பந்தமானது பார்க்க முடியணுமோ. ஆனா இந்த மாதிரி விசாரத்துல எல்லாம் போகாம நேரடியா ஒரே ஒரு சம்பந்தத்தான் சொல்றாரு, போத்திய போதக பாவ சம்பந்தம் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம படிக்க போறோம் இந்த கிரந்தத்தை, இந்த கிரந்தமும் அந்த விஷயமும் என்ன சம்பந்தத்தில் இருக்க முடியும் அப்படின்னா, தது ஐக்கிய பிரமேயஸ்ய, தது ஐக்கிய பிரமேயஸ்ய, தது ஐக்கிய பிரமேயஸ்யனா மேல சொல்லப்பட்ட ஜீவ பிரம்ம ஐக்கிய பிரமேயஸ்ய. ஜீவனும் பிரம்மமும் வேறுபாட்டது அல்ல அப்படிங்கறது பிரமேயம். அந்த பிரமேயத்தோட தத் பிரதிபாதக உபனிஷத் பிரமாணஸ்ய, பிரமேயமான அறிபடு பொருளுக்கும் அதை நிரூபிப்பதான தத் பிரதிபாதக பிராதிபதிக்கம் பிராதிபதிக்கம் வருது, தத் பிரதிபாதக அதை நிரூபிக்கிறதான உபனிஷத் பிரமாணச்ச, உபனிஷத் அப்படிங்கிற பிரமாணத்துக்கும். ஏற்கனவே முதல் வாக்கியத்தை அங்க விசாரம் பண்ணும் போதே சொல்லிட்டாரு, சாரீரக மீமாம்சா சாரீரக சாஸ்திரம் முதலியதும் தத் உபகாரிணிச்ச அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன, உபகாரிணி உதவி புரியுது. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, இங்க சொல்லப்படுற விஷயம் என்னது, உபனிஷத் பிரமாணம் அப்படின்ட்டார். அது எது, உபனிஷத் பிரமாணம் அப்படிங்கறதுனால அப்படின்னு ஆரம்பிச்சார். உபனிஷத் பிரமாணம் அப்படிங்கறதுனால அந்த உபனிஷத்துனால, உபனிஷத்துங்கிற பிரமாணத்தினால நிரூபிக்கப்படுறதா இருக்கிற எந்த விஷயமோ, அந்த உபனிஷத்துங்கிற பிரமாணத்துக்கும் அந்த பிரமாணத்தினால நிரூபிக்கப்படுற விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தத்தான் இங்க சொல்றாரு, போத்திய போதக பாவ சம்பந்த அப்படின்ட்டு. அது போத்தியம் அறிபடு விஷயம், போதகம் இது அறிபடு முறை, இது ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம் போத்திய போதக பாவ சம்பந்தம், அறிபடு பொருள் அறிபடு முறை சம்பந்தம் அப்படிங்கிறது. சரி, பிரயோஜனம் என்ன, ஏன்னா பிரயோஜனம் அனுதிஷ்ய நமந்தோபி பிரவர்த்ததே அப்படிங்கிறது சாமான்யமான ஒரு நியாயம் இது சாஸ்திரத்தை சொல்றது. எல்லா இடத்தையும் திருப்பி திருப்பி இதை கேட்போம். பிரயோஜனம் இல்லாம மந்த புத்தி உள்ளவங்க கூட ஒரு விஷயத்துல ஈடுபட மாட்டான் அப்படிங்கறதுனால, நாம மந்த புத்தி இல்லாததுங்க அப்படின்னு இந்த சாஸ்திரத்துல பிரவர்த்தி செஞ்சதுனாலே நிரூபிச்சிட்டோம் அப்படிங்கறதுனால, பிரயோஜனம் தூ தடைக்க பிரமேயகத அஜான நிவர்த்தி ஸ்வஸ்வரூப ஆனந்த அவாப்திஷ்ச தரதி சோகவாத்மவித் இதி இத்தியாதி ஸ்ருதேஹே பிரம்ம வேதவர்மை பவதி இத்தியாதி ஸ்ருதேஷ்ச. பிரயோஜனம் தூ, பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா, மோட்சம் தான் பரம பிரயோஜனம், அதுதான் பரம புருஷார்த்தம், அந்த பரம புருஷார்த்தம் தான் பரம பிரயோஜனம், அந்த பரம பிரயோஜனம் தான் இதோட பிரயோஜனம். பரம புருஷார்த்தம்னு சொல்றது எதுக்கு, புருஷேன அர்ச்சதே பிரார்த்தியதே இது புருஷார்த்த, புருஷனால் அடையப்படுறதுக்கு விரும்பப்படுவதான ஒரு விஷயத்துக்கு பேர் புருஷார்த்தம்னு சொல்றது. தர்ம அர்த்த காவ மோட்சம் அறம் பொருள் இன்பம் வீடு, இதுதான் புருஷார்த்தம்னு சொல்லப்படுறது. அது அதுல இந்த பரமபுருஷார்த்தமான மோட்சம் சொல்லப்படுற இந்த வீடானது எல்லாத்தை காட்டிலும் மேன்மையானது அப்படிங்கிற காரணத்தினால அதுதான் இங்க பிரயோஜனமா வச்சிருக்கோம். இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதோட பிரயோஜனம் என்ன? அதை அடையறதான், அந்த மோட்சத்தை அடையறதான், அந்த வீட்டு பேர் அடையறதான். அது எப்படி அப்படின்னு கேட்டா, தத் ஐக்கிய பிரமாணகத அஜ்ஞான நிவர்த்திஹி. அந்த தத் ஐக்கியன்னா ஜீவபிரம்ம ஐக்கியம் புரிஞ்சுக்கணும். ஜீவபிரம்ம ஐக்கியத்தினால ஜீவபிரம்ம ஐக்கியம்ங்கிறது அந்த பரமாத்மா, அந்த பரபிரம்ம, அந்த பிரமேயத்தினால பிரமேயகத அஜ்ஞான நிவர்த்தி. அந்த பிரமேயத்துக்கு மேல பிரமேயகத அப்படின்னு சொல்லிட்டுன்னா பிரமேயத்துல இருக்கிற அஜ்ஞான நிவர்த்தி, அந்த பிரமேய விஷயத்துல இருக்கிற அறியாமையை நீங்குவது. அஜ்ஞானம்ங்கிறது அறியாமை. அஜ்ஞானம்னு சொல்லுங்க, அவித்யான்னு சொல்லுங்க, மாயான்னு சொல்லுங்க, ஒரு வித்தியாசமும் இல்லை. பரியாய சொற்கள்னு சொல்லப்படுற ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள் இதெல்லாம். தமக, சக்தி, மாயா, அவித்யா, அஜ்ஞானம், இது எல்லாம் ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள். அப்படி அந்த பிரமேயத்துல இருக்கிற அஜ்ஞானமானது நீங்கிறது தான், அந்த பிரமேயத்துல இருக்கிற அஜ்ஞானமானது நீங்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், வேற ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஆனா மத்த சாஸ்திரக்காரங்கள் எல்லாம் சொல்ற விஷயத்த நம்மளும் சொல்லணுமேனு சொல்லி அடுத்தது சொல்றாரு. என்னது? சொரூப ஸ்வஸ்வரூப ஆனந்த அபாப்திச்ச. தன்னுடைய சொரூபத்தினுடைய ஆனந்தத்தை அடைதலும் கூட இங்க பரம பிரயோஜனம் அப்படின்ட்டு. ஏன் இதை சொல்லணும்? உண்மையாவே அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா என்னில இருக்கிற நான் அப்படிங்கிற இந்த ஆத்மால இருக்கிற அறியாமையினாலதான் இந்த ஜெகத்தானது நமக்கு தோன்றுறது, இந்த விவகாரம் எல்லாம் நடக்கிறது. அந்த அறியாமை நீங்கிறது தான் பிரயோஜனமே சாஸ்திரத்தோடது. அந்த அறியாமையை நீக்கிறது தான் சாஸ்திரத்துடைய வேலை. அந்த அறியாம சாஸ்திரத்தினால நீங்கி போயாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் இந்த வரையறுக்கப்பட்ட நிலையிலிருந்து வரையறுக்கப்படாத நிலையிலே என்னுடைய உண்மையான சுரூபத்துல நிலைப்படுவேன். வரையறுக்கப்பட்ட நிலைங்கிறது பொய்த்தோற்றம். அந்த பொய்த்தோற்றமானது போயிடுறது. எப்படி பானை அப்படிங்கிறது, பானைக்குள்ள ஆகாசம் சொல்லப்படுற பானைக்குள்ள ஆகாசம் கட ஆகாசம் அப்படிமா, கட ஆகாசம், கடாகாசம், பானைக்குள்ள இருக்கிற ஆகாசம். அந்த பானைக்குள்ள வேண்டாம், மட ஆகாசம், இந்த ரூம்குள்ள இருக்கிற ஆகாயத்துக்கு பேரு மட ஆகாசம். பானைக்குள்ளன்னு சொல்லி சொல்லும் போது அதுல ஒரு உதாரணத்தை கொண்டு வர முடியும். பஞ்சதசிக்காரர் இப்படிதான் கொண்டு வரார். பானைக்குள்ள கட்டாகாசம் இருக்கு. அந்த பானைக்குள்ள தண்ணீர் ஒப்பிட்டீங்கன்னா அந்த ஆகாசம் வெளியில வந்தாச்சு. இப்ப என்ன இருக்கு? அந்த தண்ணியில பிரதிபலிக்கிற ஆகாசம் இருக்கு, அதுக்கு பேரு ஜல ஆகாசம். ஜலம்னா தண்ணி, நீரு, அதுல பிரதிபலிக்கிற, அதுல எதிரொலிக்கிற, அதுல பிரதிபிம்பமா இருக்கிற ஆகாசத்துக்கு பேரு ஜல ஆகாசம். பானை ஆகாசம், பாடையில பிரதிபலிக்கிற ஆகாசம். அதே மாதிரி இது வந்து இது உதாரணம், உதாரிக்கப்பட்டது, ரெண்டுமே அது சம்பந்தம் உள்ளது, அதனாலதான் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்றோம். அதே மாதிரி வெளியில இருக்கிற ஆகாசம், பறந்து விரிஞ்சிருக்கிற, வியாபிச்சிருக்கிற ஆகாசம், அந்த ஆகாசம், அதுக்கு பேரு மகா ஆகாசம்னு சொல்லி சொல்றது. ஆகாசம்னு சொல்லு, மகா ஆகாசம் சொல்லுங்க, ஒண்ணு வித்தியாசம். மகா ஆகாசம், அந்த மகா ஆகாசமானது மேகத்துல பிரதிபலிக்கிறது. மேகம் அப்படின்னு சொல்லி சொன்னா நீர் கொண்டு போறது, நீர் தாங்கி இருக்கிறது. நீர் தாங்கி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா நீர்ல பிரதிபிம்பமானது கண்டிப்பா உண்டாகும். இங்க தண்ணியில பானையில வச்சிருக்கிற தண்ணியில பிரதிபிம்பம் உண்டாகிற மாதிரி அந்த மேகத்துல இருக்கிற தண்ணியிலையும் பிரதிபிம்பம் உண்டாகும். அது எதோட பிரதிபிம்பம் இருக்கும்? அதுக்கு மேல இருக்கிற ஆகாயத்தோட பிரதிபிம்பம் இருக்கும். ஆகாயம் தான் எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கு. அந்த ஆகாய அந்த மேகத்துக்கு மேலேயும் இருக்கு. அதனால அந்த ஆகாயம் அப்ராகாசம் இல்ல மேக ஆகாசம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த நாலு வகையில பிரிக்கிறார் பஞ்சதசிக்காரர். அதாவது கூட்டஸ்த சைத்தன்யம், கூட்டஸ்த சைத்தன்யமானது பானை ஆகாசம் மாதிரி வரையறுக்கப்பட்ட நிலையில இருக்கிற மாதிரி இருக்கு. வரையறுக்கப்பட்டது இல்ல, வரையறுக்கப்பட்ட மாதிரி. ஆகாசம் பானையில வரையறுக்கப்பட்டதா இருக்கு? பானையில வரையறுக்க முடியாது. பானை அப்படிங்கிற ஒரு உபாதி, ஒரு வரையறையினால வரையறுக்கப்பட்டது போன்ற ஒரு தோற்றத்தை அடைகிறது. அப்படி இருக்கிறது என்னது? கூட்டஸ்த சைத்தன்யம். அந்த கூட்டஸ்த சைத்தன்யத்தோட பிரதிபிம்பமா இருக்கிறது ஜீவன். இது பிம்ப பிரதிபிம்பவாதத்தை வச்சுட்டு பேசுறது. அதே மாதிரி மகாகாசம் அப்படிங்கிறது பிரம்மம். அந்த பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமா இருக்கிறது மேகாகாசத்துல. அந்த மேகாகாசம் அப்படிங்கிறது ஈஸ்வரன். கூட்டஸ்த சைத்தன்யம் ஜீவன், பிரம்மம் ஈஸ்வரன், இப்படி நாலு நிலையில பிரிக்கிறாரு புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா. இத எல்லா மகாத்மாக்களும் இந்த சித்தாந்தத்தை இந்த மாதிரி முறையில ஏத்துக்கிறாங்க. அப்படி இந்த தத் அஜ்ஞானகத அப்படி இந்த ஈஸ்வரன் இந்த பானையை எப்படி இந்த பானையை உடைச்சிட்டோம்னா பானையில இருக்க ஆகாயம் எங்க போச்சு? ஆகாசம் அந்த மகா ஆகாசத்தோட கலந்துருது. இன்னைக்குமே பிரிஞ்சதா இல்ல, பிரிச்சது மாதிரி ஒரு பொய்த் தோற்றத்தை ஏற்படுத்தின்றது இந்த பானையினால. அந்த பானை உடைஞ்சதுனால, உபாதி வரையறை உடைஞ்சதுனால, வரையறை இல்லாததான மகாகாசத்தோட கலந்துருது. இந்த மாதிரி கலப்பது போன்ற கலப்பத்தான் ஐக்கியம்னு சொல்லிக்கிறாங்க. ஐக்கியம்னு சொல்றது எங்க என்னது, இந்த மாதிரி கலந்த மாதிரி கலந்தது. கலந்ததுன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அது எப்பவுமே அதோடையதான் ஒன்னாதான் இருந்தது. இப்போ பிரிவுனால, இந்த பானை அப்படிங்கிற ஒரு வரையறையினால அது பிரிஞ்ச மாதிரி தோணித்து, அந்த வரையறையும் எடுத்துட்டோன்ன அது கலந்த மாதிரி ஆயாச்சு. அப்படித்தான் இங்கேயும் பிரமேயமானது ஜீவன் அப்படிங்கிற இந்த ஜீவன் அப்படிங்கிற இந்த வரையறையை வச்சுண்டு, இந்த சரீரம் இந்திரியம் முதலிய வரையறையை வச்சுண்டு, நான் ஜீவன், நான் வரையறுக்கப்பட்டவன்ங்கிற புத்தியானது இருக்கு. இது அறியாமையினால தோன்றது. இந்த அறியாமையானது நீங்கிடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா நிவர்த்தி அப்படின்னா நீக்கம். இந்த அறியாமையுடைய நிவர்த்தியானது நீக்கமாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது, இந்த ஜீவனும் ஈஸ்வரனும் வேற வேற இல்ல அப்படிங்கிறது. ஐக்கியம்னு சொல்லி சொன்னா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐக்கியம்னு சொல்லி சொன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம். சாஸ்திரம் என்ன போதிக்கிறது நமக்கு, ஜீவ பிரம்ம ஐக்கியம், அதுதான் பிரமேய விஷயம். ஜீவ பிரம்ம ஐக்கியம்னா ஜீவனும் பிரம்மமும் சேருவது அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்காதீங்க. ஜீவமும் பிரம்மமும் பிரிவல்லாதது அப்படிங்கறது போதிக்கிறது நமக்கு சாஸ்திரம். ஜீவனும் பிரம்மனும் சேர்றத இல்ல, சேர்றதுன்னு சொல்லி சொன்னா பிரியறது அப்படின்னு ஆயிடும் பின்னாடி. இந்த மாதிரி சந்தேகமே வரக்கூடாது. எப்பவுமே வேதாந்தத்துல பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜீவனும் பிரம்மனும் பிரிவல்லாதது அப்படிங்கிற போதிக்கிறது. அந்த பிரிவு என்னது, அறியாமை. அந்த அறியாமையை நீக்கிறதுனால போதிக்கிறது நமக்கு சாஸ்திரம். அறியாமையை நீக்கி நீயும் அதுவும் வேறல்லாதவன், பிரிவல்லாதவன், பாகுபாடு அல்லாதவன், பகுப்பல்லாதவன் அப்படிங்கறத நமக்கு உணர்த்துறது. அப்படிப்பட்டதுதான் இங்க பரம பிரயோஜனம். இந்த பரம பிரயோஜனத்தை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பிரம்மம் என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானம் அக்ஷிலாதாரம் ஆசிரியே பீஷ்ட சித்தையே அப்படிங்கும் போது சொன்னார். என்ன சொன்னாரு, அகண்டம் அந்த ஈஸ்வரன் அந்த பரமாத்மா, சத்து சித்து ஆனந்தம் ஸ்வரூப லட்சணம்னு சொன்னாங்க. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்ட அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூப லட்சணத்தை சொல்றது. ஒன்னு ஒன்னும் ஒரு ஒரு லட்சணம். சத்தியம்ங்கிறது ஒரு லட்சணம், ஞானம்ங்கிறது ஒரு லட்சணம், அனந்தம்ங்கிறது ஒரு லட்சணம். சத்து சித்து ஆனந்தம் மூணுமே ஒரே ஒரு லட்சணம் இல்ல, மூணும் தனித்தனியா லட்சணம், வேற வேற லட்சணம், ஸ்வரூப லட்சணம். அதனுடைய சொரூபத்தை வேற வேற நிலையில இருந்து பார்க்கணும். அப்படி மூணுமே அதனுடைய லட்சணம் தான். அதனுடைய சொரூபமே எப்படிப்பட்டது, ஆனந்தம், ஆனந்த சுரூபம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய அறியாமையானது நீங்கிடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா அறியாமையினாலதான் என்ன ஆறுது, சம்சாரம் உண்டாருது. சம்சாரத்தினாலதான் பிரச்சனைகள் ஆனது இருக்கு. இந்த பிரச்சனைகள் அவித்யா காம கர்ம, இதுதான் கிரமம். பகவான் பாஷ்யக்காரர் எல்லா இடத்துலயும் பாஷ்யத்துல உபயோகம் பண்ணுவார். அவித்யா காம கர்ம, அவித்யா காம கர்ம, அவித்தியும் காமையும் காமமும் கர்மமும் அப்படின்பா. அதுக்கு அர்த்தம் சொல்றது அவித்தியும் காமமும் கர்மமும் அப்படின்ட்டு. அவித்தையினால் உண்டாகக்கூடியது காமம், அறியாமையினால உண்டாடுறது காமம், காமத்தினால உண்டாடுறது கர்மம். அது காரண காரியமா சொல்லியிருக்கு. அவித்தையினால உண்டாடுறது காமம், காமத்தினால உண்டாடுறது கர்மம். அது எப்படி எப்படி சொல்ல முடியும் நீங்க? இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரவருத்திக்கு காரணம் என்னது, பிரவருத்தியோட கிரமம் என்னது, ஞான இச்சா பிரவருத்தி சொன்னோம். ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியாசக்தி சொன்னோம். அவித்தைங்கிறது என்னது, ஞானத்தினுடைய ஒரு 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 எதிர்பதம் தான், வேறு தோற்றம் தான். பொய்யான தோற்றம்னாலும் ஒரு தப்பான ஞானம் தான், அது தவறான ஞானம். அதனால்தான் பிரமாணம் சொல்லும் போது சரியான ஞானம் அடைய, சரியான ஞானத்தை அடையும் கருவின் சரியான ஞானம்ங்கிற வார்த்தையை சேர்க்க சொன்னோம். அதனால அங்க ஞானம், அது அவித்யாங்கிறது அஜ்ஞானம். அந்த ஞானத்தினால, அஜ்ஞானத்தினால நீங்க என்ன பண்றீங்க, காமத்தை அடையிறீங்க. இச்சா காமம் ரெண்டுமே வேற வேற இல்ல, பரியாய சொற்கள் தான். அதனால கர்மம், கர்மம்னா என்ன, பிரவர்த்தி. அப்போ அவித்யானால காமம், காமத்தினால கர்மம்ங்கிறது தான் சம்சாரமே. இந்த சம்சாரமானது போகிறது அப்படின்னு சொல்லி சொன்ன என்னது, காமம் கர்மம் ரெண்டுமே போறது அவித்தி போறதுனால. எது காரணமோ அந்த காரணமானது போயாச்சு அப்படின்னா காரியமானது நிலைப்பட முடியாது. பானை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. அந்த பானைங்கிற பொருள்ல இருக்கிற காரணம் என்னது, களிமண். அந்த களிமண்ணை மாத்திரம் எனக்கு கொடுத்துரு, பானையை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, பானை இருக்க முடியுமாங்க. அந்த மாதிரி
அந்த காரணமானதை நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, வேர் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா மரம் நிலைப்படாது. அந்த மாதிரி காரணம் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா காரியமானது நிலைப்படாது. அதனால இந்த அஜ்ஞானங்கிற காரியமானது நீங்கிடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா சொரூபம் தான் நிக்கும். சொரூபத்தை தவிர வேற ஒண்ணுமே இருக்காது. அந்த சொரூபம் எப்படிப்பட்டது, பிரம்ம எப்படிப்பட்டது அப்படின்னா சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்லியாச்சு. அதனுடைய சொரூபமே ஆனந்த சொரூபம் தான். அதனால அதை தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா எதிராளி என்ன நினைச்சுடுறான் அப்படின்னா, எதிராளினா மத்த வாதிகள், அவங்க என்ன நினைச்சுடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஞானமானது என்னத்த பண்றது, அஜ்ஞானத்தை நீக்கிறது. அஜ்ஞானம் நீங்கிறதுனால என்ன ஆறுது, துன்பமானது ஒழிகிறது, துன்பம் நீங்கிறது. துன்பம் நீங்கிறது அப்படிங்கிறது தான் பலன். ஏன்னா சாங்கியவாதிகள் என்ன சொல்றாங்க, சாங்கியத்துடைய அடிப்படை ஆதாரமே முதல் ஸ்லோகத்திலேயே அவங்க சொல்றது, துக்கத்ரயாபிகாதா ஜிக்யாசா தத் அபகாதகே ஹேதோ திருஷ்டே சா பார்த்தா சேத் நைகாந்த அத்யந்ததோ பாவாத் அப்படிங்கிறாங்க. துக்கத்ரய அபிகாதா ஜிக்யாசா, துக்கத்ரய அப்படின்னா மூன்று துன்பங்கள், அபிகாதா சூழ்ந்ததால் பிடித்து கொண்டதால் பீடிக்கின்றதால் என்ன உண்டாருது, ஜிக்யாசா ஆசையானது உண்டாருது அறியறதுக்கு. எதை அறியறதுக்கு, தது அபகாதகே ஹேதௌ, அதை அபகாதகம்னு சொல்லி சொன்னா அழிப்பதற்கான ஹேதௌ காரணத்தில், அந்த மூன்று துன்பங்களையும் அழிப்பதற்கான காரணத்தில், திருஷ்டேசா அபார்த்தா சேத், பார்ப்பதினால் பார்க்கப்படும் முறையினால் அதாவது பிரத்யக்ஷமான வழியினால, சா அபார்த்தா சேத் அது நீங்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, நைக்காந்தத்தோ அத்தியந்தோ அபாவத், எனக்கு ஜுரம் இருக்கு, ஜுரம் இருக்கு, என்ன பண்ணிட்டா, மாத்திரை சாப்பிட்டேன், மாத்திரை சாப்பிட்டவன போயிட்டா ஜுரம் போறது இல்ல, ஜுரம் இருக்கத்தான் இருக்கு, நாளைக்கு திருப்பியும் ஜுரம் வர்றது, இப்ப என்ன பண்ணுவீங்க, திருப்பி மாத்திரை சாப்பிட்டு. அப்போ இந்த ஜுரம் சரி, இந்த ரெண்டு மாத்திரை சாப்பிட்டதுனால ஒரு கோர்ஸ் எடுத்துட்டதுனால ஜுரம் போயாச்சு, வாழ்க்கையிலேயே ஜுரம் வராதுன்னு சொல்ல முடியுமா, திருப்பியும் வரும் ஜுரம். அதனால முழுமையா நீங்கிறது இல்ல திருஷ்ட பிரயோஜனத்தை நம்ம பார்க்கக்கூடிய வழிகள்ல, திருப்பியும் அடுத்த மாசமோ அடுத்த வருஷமோ திருப்பி வேற எப்போ வருது ஜுரமானது. இந்த மாதிரி பார்க்கப்படுற வழியினால துன்பமானது நீங்கிறது இல்ல, அதனால வேற வழிய தேடணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ஆதாரம் என்ன, மூன்று துன்பங்களையும் அழிப்பதுதான் ஆதாரம். இவங்க மாத்திரம் இல்ல, நைய்யாயிக்கர்களும் அதைத்தான் சொல்றாங்க. இந்த மாதிரியான அஞ்சு வகையான காரணங்களையும் இருக்கு, உத்தரோத்தர கபாயே தலப்பவர்க அப்படின்னு, ஒன்னொன்னுத்தையும் அழிச்சோன்னா அபவர்க்கமானது மோட்சமானது உண்டாருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப எல்லாருடைய சித்தாந்தம் என்ன சொல்றது, மோட்சம்னு சொல்லி சொன்னா துன்பம் நீங்குதல் அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்றாங்க, துன்பம் நீங்கிறது தான் சுகம் அப்படின்ட்டு. ஆனா தாத்திகர்கள ஒரு வகைப்பட்டவங்க என்ன சொல்றாங்க, துன்பம் நீங்கிறது சுகம்னு சொல்ல முடியாது, எனக்கு கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது ஆனந்தமா இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய அனுபவத்தை இருக்கு, ஆனந்தமும் இல்லாம துன்பமும் இல்லாத ஒரு நிலை. எனக்கு துன்பம் இல்லைன்னு சொல்லி சொன்னா துன்பம் இல்லை அவ்வளவுதான், ஆனந்தம் வந்திருக்குன்னு இல்ல. எனக்கு ஆனந்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னா நான் துன்பமா இருக்கேன் அப்படிங்கறது இல்ல. அப்படி இந்த ரெண்டும் எதிரும்புதிரும்மா இல்லாததுனால நீங்க வந்து ஆனந்தத்தை அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. துன்பம் நீங்கிட்டது அப்படிங்கறதுனால அவித்யா நீங்கிட்டா துன்பம் நீங்கியாச்சு, அவித்தி காரணமா தான் துன்பம் உண்டாது, அவித்தி நீங்க இருந்தால துன்பம் நீங்கியாச்சு. அதனால துன்பம் நீங்கியாச்சு தானே தவிர ஆனந்தம் அடையல அப்படின்ற சந்தேகம் வந்தது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அதை நீக்கிறதுக்கு என்ன சொல்றாரு, ஆனந்த அபாப்திஷ்ச, ஆனந்த அபாப்திஷ்சன்னு சொல்லல அவரு, ஆனந்தத்தை அடைதலும் மோட்சம்னு சொல்லி சொல்லல. ஏன்னா ஆனந்தத்தை அடையிறது மோட்சம்னு சொல்லி சொன்னா என்ன ஆயிடும், திருப்பியும் ஆனந்தம் விட்டு போயிடும் உங்களை விட்டு, திருப்பி மோட்சமானது அனித்தியம் ஆயிடும். அதனால ஸ்வஸ்வரூப அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்றாரு, தன்னுடைய இயல்பான ஆனந்தத்தை அடையிறது, இயல்பான ஆனந்தத்தை அடையிறதுன்னு சொல்லி சொல்றது அவங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு தான், உண்மையாவே இல்ல. ஏன், இயல்பான ஆனந்தம் இருக்கிறத அடைய முடியாது. எப்படி மோட்சத்தை அடைய முடியாதுன்னு சொல்லி முதல் கிளாஸ்லயே சொன்னோமோ, அதை அடையிறதுங்கிறது கழுத்துல போட்ட மாலைய காணா போக்கிட்ட மாதிரி நம்ம நினைச்சுட்டு தேடுறதுனால அடைஞ்சது மாதிரி அடைவு. அந்த மாதிரிதான் இங்கேயும் சொரூப ஆனந்தத்தை அடைதல் அப்படிங்கிறது அடைந்த மாதிரி ஒரு அடைவு, அது எதிராளிக்கு சொல்ற ஒரு பதில், சும்மா இந்தா இதுவும் வச்சுக்கோப்பா போட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்றது. உண்மையாவே இங்க ஆனந்தத்தை அடையிறது அப்படிங்கிறது இல்ல, என்னுடைய சொருப்பமே ஆனந்தம் தான். அதனாலதான் ரெண்டு வகையான பதிலையும் கொடுக்க வேண்டியது இருக்கு. அஜ்ஞானம் நீங்கிறதுங்கிறது மாத்திரம் சொன்னா படிக்கிறவனுக்கு, ஏன்னா அதிகாரிக்கு வந்து இன்னும் முழுமையான அங்க சொல்லப்பட்ட சமதமாதி சட்க சம்பத்தின ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட ஸ்ரத்தாவானது வரல. அவனுக்கு ஸ்ரத்தாவானது வரணும் அப்படிங்கறதுனா என்ன பண்ணணும், அவனுக்கு பிடிச்ச விஷயத்த ஏதாவது சொல்லணும், என்னடா உனக்கு பிடிக்கும் அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறது தான் பிடிக்கும், அந்த சந்தோஷம் இதுல இருக்குடா அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. அப்படின்னா சரி, அஜ்ஞானம் இருந்துட்டு போறதே, ஏன்னா இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, வாக்கியம் இருக்கு, இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படிமா, அறியாமை ஆனந்தம். ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஆனந்தம். எப்படின்னு கேட்டா, ஷோ நல்ல வேலை நான் இதை படிக்கல அப்படின்பா, நல்ல வேலை இதை படிக்கல அப்படின்பா. இதுல சில பேர் பெருமையா வர சொல்லிப்பாங்க, என்ன இப்படிப்பட்டதுதான் இந்த ஞானம்னு சொல்லி சொன்னா, இந்த ஞானம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் கன்ஃபியூஷன், இதெல்லாம் பிரச்சனை. நம்ம வந்து புதுசா வரவன்னு சொல்லல, நீ வேற எதெல்லாம் பிடிச்சுட்டு இருக்கியோ அதெல்லாம் தப்புன்னு சொல்றோம், வேற எதெல்லாம் பிடிச்சுட்டு இருக்கியோ அது தப்புன்னு சொல்லி சொல்றோம். ஆனா மனுஷனுக்கு, அதாவது மேல சொல்லப்பட்ட பிரசாந்த சித்தா ஜிதேந்திரியாய இந்த வாக்கியத்தை எல்லாம் லட்சணமா எடுத்துருந்தோம், குறிப்பா எடுத்துருந்தோம். இது சாதகனுடைய சிஷியனுடைய தகுதிகள், அது உபதேசாஸ்திரிலும் சொல்லப்பட்ட வாக்கியம் என்னது, சிஷியனுடைய தகுதிகள் அது. இந்த தகுதிகள் இருக்கிறவனுக்கு தான் சாஸ்திரத்தை கொடுக்கணும்னு சொல்லி சொல்றதுக்கு அர்த்தம் என்ன, பாகுபாடு படுத்துறது சாஸ்திரம் அப்படித்தானே அப்படின்றது அர்த்தம் இல்ல. ஏன்னா பாகுபாடு படுத்துறது அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய குற்றம். பாகுபாடு படுத்துறது என்ன தீண்டாதவன்னு சொல்றது, இன்னொருத்தனை அப்படி சொல்றது இப்படி சொல்றது அப்படி இல்ல. இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு தான் இந்த சாஸ்திரத்தோட பிரயோஜனமானது பிடிபடும். மத்தவன் தப்பு தப்பா புரிஞ்சுண்டு அறிவு வரலன்னா கூட பரவாயில்ல, இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது மத்தவங்களுக்கு, அவனுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. உங்களுக்கு ஒன்னும் தெரியலன்னா அட்லீஸ்ட் நான் சந்தோஷமா இருக்க முடியும், அறகுறையா தெரிஞ்சு என்ன படுத்திட்டு இருக்க வேண்டாம்ல. அந்த மாதிரி அங்க என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த தகுதிகள் இருக்கிறவனுக்கு தான் அந்த ஞானமானது புரியும். அந்த ஞானமானது இல்லாட்டி கேட்டா கூட புரியாது. அதனால பிழலுக்கிழைத்த நீரா இருக்க வேண்டாமே அப்படிங்கறதுக்காக என்ன சொல்றாரு, இந்த லட்சணத்தோட இருக்கணும் பாவன் அப்படிங்கிறாரு. நீ உன்னுடைய சமயத்தையும் அவனுடைய சமயத்தையும் ரெண்டுத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கறதுக்காக சொன்னாரு. சரி, அந்த மாதிரி ஸ்வரூப ஆனந்த அவாப்திச்சா அப்படின்னு சொல்லிட்டாரு.